சாண்டில்யன் அவர்களின் கடல் வேந்தன் 28 அத்தியாயம். கடல் வேந்தன் ஓலை. அமைச்சர் அழும்பில்வேல் சொன்னபடி காலையில் கடலை நோக்கிய சேரதூதனான சஞ்சயன் வியப்பின் எல்லையை அடைந்தான் என்றால் அதற்கு காரணம் இருக்கவே செய்தது. கடல்வேந்தன் மரக்கலம் கடலில் காணாதது தவிர வேறு 3 மரக்கலங்கள் பழைய யவன மரக்கலத்துக்கு அண்மையில் நின்று கொண்டிருந்தன. அவற்றிலிருந்து சில படகுகள் வந்து போய்கொண்டும் வணிகப் பொருட்களை இறக்கிக் கொண்டும் இருந்தன. அந்த வணிக கப்பல்களை பற்றி அக்கறை கொள்ளாத சஞ்சயன் அந்த மரக்கலங்களை பார்த்த வண்ணம் தன்னோடு மாளிகை உப்பருகையில் நின்று கொண்டிருந்த அமைச்சரை நோக்கி, கடல்வேந்தன் கப்பல் என்ன ஆயிற்று என்று வினவினான்.
உமக்கு எவ்வளவு தெரியுமோ அதை பற்றி அவ்வளவுதான் எனக்கு தெரியும். அதை நங்கூரம் எடுத்து எங்கு செழுத்தி இருக்கின்றான் கடல்வேந்தன். நிலக்கள்ளி ஒரு வாரம் தன்னோடு இருப்பாள் என்று அவன் சொல்லி அனுப்பியதை பார்த்தால் அவன் கப்பல் ஒரு வாரத்துக்கு இங்கு தலை காட்டாது என்று தெரிகிறது
என்று பதில் சொன்னார் அமைச்சர் அழும்பில்வேல். அமைச்சர் பதில் சஞ்சயனுக்கு மிக விசித்திரமாயிருந்தது. தமது மகள் இன்னொரு ஆடவனோடு தனித்து ஒரு வாரம் கப்பலில் போகின்றாள் என்பதை பற்றி சிறிதளவும் கவலை கொள்ளாமல் அமைச்சர் சர்வசாதாரணமாக இருப்பதை பற்றி சற்று எரிச்சலும் அடைந்த சஞ்சயன்,
அமைச்சரே, கோபித்துக் கொள்ளக்கூடாது. நிலக்கள்ளி கடல்வேந்தனோடு ஒரு வாரம் தனியாக கப்பலில் போவது உசிதமா என்று வினவினார்.
ஏன், போனால் என்ன
என்று அமைச்சர் கேட்டார் குரலில் சிறிதும் சலனம் இல்லாமலே.
நிலக்கள்ளி குழந்தையல்ல. சஞ்சயன் வாசகத்தை முடிக்கவில்லை.
யார் சொன்னது குழந்தை
என்று எதிர் கேள்வி போட்டார் அமைச்சர்.
வயது வந்த பெண்.
ஆமாம்,
கடல்வேந்தனும் வாலிபன்.
சரி,
பஞ்சையும் நெருப்பையும் இப்படி சேர்த்து வைப்பது சரியா? இதை கேட்டு அமைச்சர் நகைத்தார்.
தூதரே, இப்பொழுதுதான் அவர்கள் சேர்ந்திருக்கின்றார்கள். பரணரிடம் இருவரும் சேர்ந்து கல்வி பயின்றார்கள். வில்லம்பு லட்சணை இல்லத்தில் அவள் அடிக்கடி காணப்பட்டாள். அது மட்டுமா, வஞ்சையிலிருந்து அவளும் வேந்தனும் சேர்ந்து வரவில்லையா
என்ற சொற்களை அடுக்கி தமது மகள் கடல் வேந்தனிடம் இருந்த சமயங்களை அத்தாட்சி காட்டினார். இதை கேட்ட சஞ்சயன் பதில் சொல்ல முடியாமல் சங்கடப்பட்டான்.
இதையெல்லாம் தாம் அனுமதிக்கலாமா என்று வினவினான் தயங்கிய குரலில்.
நம் அனுமதியை கேட்டது யார்? முதல் நாளில் கடல்வேந்தன் இந்த என் மாளிகைக்கு வந்தானே, அவனை நாம் சிறை செய்ய முடிந்ததா? கொள்ளையடித்தானே மன்னரின் பொக்கிஷ பெட்டிகளே, அதையாவது தடுக்க நம்மால் முடிந்ததா? சரி, எல்லாம் இருக்கட்டும், வஞ்சையிலிருந்து தப்பி வந்தானே, அது எப்படி, யோசித்தீரா
என்று கேள்விகளை அடுக்கினார் அமைச்சர்.
எனக்கும் ஏதும் புரியவில்லை அமைச்சரே என்று ஒப்புக்கொண்டான் சஞ்சயன்.
எனக்கே மனம் குழம்பியதாலும், நிலக்கள்ளி அவனோடு தங்கிய பிறகு தூய்மையோடு திரும்பி வந்ததாலும், கடல்வேந்தனை பற்றி நாம் அறியாத பல விஷயங்கள் இருக்கின்றன என்பதை நான் புரிந்து கொண்டேன். போதாக்குறைக்கு கொள்ளைக்காரனான அவன் இப்பொழுது அரசருக்கே ஓலை எழுதுகின்றான். இதற்கு என்ன சொல்கின்றீர்
என்று விசாரித்தார் அழும்பில்வேல். சஞ்சயன் குழம்பினான்.
ஆமாம், அரசருக்கே ஓலை அனுப்புகின்றான் என்றான் சஞ்சயனும் குழப்பத்தோடு.
தூதரே
என்று மெல்ல அழைத்தார் அமைச்சர்.
சொல்லுங்கள் அமைச்சரே என்றான் சஞ்சயன்.
வஞ்சியிலிருந்து அவன் தப்பி வந்த பிறகு உம்மை காணவில்லையே, எங்கு போனீர்
என்று வினவினார் அழும்பில்வேல்.
என்னை அந்த கொள்ளைக்காரன் நதிக்காக்கரையில் தள்ளிவிட்டு போய்விட்டார். நான் சிக்கிக் கொண்டேன் யவனரிடமும் அரேபியரிடமும்
என்ற சஞ்சயன் நடந்த கதையை விவரமாக சொன்னான்.
உம்மை கடல்வேந்தன் அக்கரையில் விட்டான்
என்று வினவினார் அமைச்சர்.
வண்டியில் நான் நன்றாக உறங்கிவிட்டேன். எனக்கு ஏதோ மயக்க மருந்தை கொடுத்திருக்கின்றார்கள் அந்த நற்கிள்ளியும் கடல்வேந்தனும். பிறகு எனக்கு எதுவும் தெரியாது. சுரணை வந்தபோது நான் அரேபியர் வசம் இருந்தேன் என்றான் சஞ்சயன்.
இந்த செய்தி அமைச்சரையே குழப்பியதால் சிந்தனையில் இறங்கினார்.
கடல்வேந்தன் உம்மை எதிரிகளிடம் பிடித்துக் கொடுக்க மாட்டானே? அப்படியே கொடுத்தாலும் அவனது பாதுகாப்பு கரம் உமது பக்கம் எப்பொழுதும் இருந்திருக்குமே
என்று ஏதோ தாமாக பேசிக் கொண்டார். பிறகு சொன்னார்,
தூதரே, இதில் நாம் அறியாத பல விஷயங்கள் இருக்கின்றன. இந்த ரகசிய சிக்கலை மன்னர் தான் அவிழ்க்க முடியும்
என்று சொன்னார்.
எதற்கும் கடல்வேந்தன் ஓலையோடு இன்றி புறப்படும் வஞ்சிக்கு
என்றும் கூறினார். அத்துடன் அவர்கள் உரையாடல் நின்றது. சஞ்சயன் நீராடி உணவருந்தி புறப்பட தீர்மானித்து அதற்கு வேண்டிய ஆயத்தங்களை செயலானார். கதிரவன் உதயமாகி 8 நாழிகைகளுக்கு எல்லாம் உணவை முடித்துக் கொண்ட சஞ்சயன் அமைச்சரை சந்தித்து குழலில் இட்டு முத்திரையும் வைத்திருந்த ஓலையை வாங்கிக் கொண்டு,
அமைச்சரே, நான் மன்னரிடம் சொல்ல வேண்டியது ஏதாவது உண்டா என்று வினவினான்.
நடந்ததை அப்படியே சொல்லும் என்றார் அமைச்சர்.
அப்படியே சொன்னால் மன்னருக்கு என் மீது கேவலமான அபிப்பிராயம் ஏற்படுமே என்று சஞ்சயன் கேட்டான்.
எப்படியும் பிரமாதமான அபிப்பிராயம் நம் இருவர் மீது மன்னருக்கு இருக்க முடியாது. இங்கு நடந்து கொள்ளை எதையும் தடுக்க உம்மாலோ என்னாலோ முடியவில்லை. இனிமேல் நம்மை பற்றி புது அபிப்பிராயம் எதுவும் ஏற்பட அவசியம் இல்லை
என்று அமைச்சர்,
சரி புறப்படும், வாயிலில் வண்டி சுத்தமாயிருக்கிறது என்றார்.
அந்த சமயத்தில் அவர்கள் இருந்த அறைக்கு வெளியிலிருந்து ஒரு குரல் எழுந்தது.
தூதர் எங்கே போகிறார் என்று.
இருவரும் திரும்பி பார்க்க வாயிற்படியில் புலவர் பரணர் நின்றிருந்தார். பரணரை கண்டதும் இருவருக்குமே வெறுப்பாயிருந்தாலும் அதை சொற்களால் தெரியப்படுத்தினான் சஞ்சயன்.
பரணரே, போகும்போது எங்கே போகின்றாய் என்று கேட்கலாமா என்று வினவினார். பரணர் இகழ்ச்சி நகை கொண்டார். ஏன், எங்காவது பெண் பார்க்க போகிறீரா என்று கேட்டார். இகழ்ச்சி குரலிலும் தெரிய, பெண் பார்ப்பதற்குத்தான் சகுனம் பார்க்க வேண்டுமா? வேறு முக்கிய விஷயம் ஏதும் உலகில் கிடையாதா என்று சஞ்சயன் கேட்டார். ஏன் இல்லை, அரசு காரியமாயிருந்தால் அது முக்கியம் என்றார் பரணர். இந்த பதில் இருவருக்குமே தூக்கி போட்டுதான்.
அரசு காரியமா
என்று ஒரே சமயத்தில் இருவரும் கேட்டார்கள். ஆம் தூதரே, உமது கையில் இருக்கும் குழலை பார்த்தால் அரசு காரியமாக தெரிகிறது என்று பரணர். தூதர் அரசு காரியமாக போவதில் விசித்திரம் ஏதும் இல்லையே என்று சொன்னார். அமைச்சரின் வியப்பு எல்லை மீறியது.
பரணரே, இந்த மாதிரி பல குழல்களை நான் ஒவ்வொரு நாளும் அனுப்புகிறேன் என்று விளக்கினார்.
அதில் அரச காரியமும் உண்டு, அதுவும் இம்மாதிரி குழல் அரசரின் தனி பார்வைக்கு ஏற்பட்டது என்றார் பரணர். இதை கேட்டு பிரமித்த மற்ற இருவரையும் நோக்கி, இதில் பிரமிக்க எதுவும் இல்லை, அரசவையில் பல ஆண்டுகள் இருந்திருக்கிறேன், அவருக்கு வரும் குழல்களையும் பார்த்திருக்கிறேன் என்று கூறினார். சஞ்சயன் ஏதோ சொல்ல முயலவே, தூதரே, நாம் வீண் காலம் கடத்த வேண்டாம், நானும் மஞ்சிக்கு போக வேண்டி இருக்கிறது, உமக்கு ஆட்சி பணி இல்லை என்றால் உம்மோடு நானும் வருகின்றேன் என்றார் பரணர். அமைச்சர் பரணரை நோக்கி கேட்டார்,
தங்களுக்கு தான் அரசர் தனி ரதம் காவல் வீரர் இத்தனையும் அளித்திருக்கிறாரே என்று.
ஆம்,
அதில் போகலாமே.
அரசாங்க அலுவல்களுக்கு விழா காலங்களுக்கு அவற்றை உபயோகப்படுத்துகின்றேன். ஏழை புலவன் தனித்து போக இந்த படோடாபங்கள் தேவையில்லை. தூதரோடு நானும் அவர் வண்டியில் ஓட்டிக் கொள்கின்றேன், ஆட்சேபணி இல்லையே. ஆட்சேபிப்பதால் பயனில்லை என்பதை இருவருமே புரிந்து கொண்டதால் பரணரையும் அழைத்து செல்ல சஞ்சயன் சம்மதித்தான். பரணரையும் தமது வண்டியில் ஏற்றிக்கொண்டு புறப்படவும் செய்தான். பயணத்தை துரிதமாகவும் செய்தான். வண்டியில் ஏறிய பிறகு பரணர் ஏதும் பேசவில்லை. நீண்ட நேரம் சிந்தனையில் அடிக்கடி ஆழ்ந்தார். சிந்தனையில் அழாத சமயங்களில் பாட்டுகளையும் பாடினார். சில சமயங்களில் தமது மடியில் இருந்து ஓலைச்சுவடியையும் எழுத்தாணியையும் எடுத்து வேகமாக எழுதவும் முற்பட்டார். அவர் போக்கு சஞ்சயனுக்கு முற்றிலும் பிடிக்கவில்லை என்றாலும், அவனால் எதுவும் செய்ய முடியாததாலும், பேச்சு கொடுத்தாலும் பரணர் சிந்தனையில் ஆழ்ந்து பதில் சொல்லாததாலும், அவன் பேசுவதையும் நிறுத்திக் கொண்டு இப்படி பயணம் செய்து மறுநாள் காலை வஞ்சியை சேர்ந்தான் தூதன். வண்டியை நேராக மன்னர் அரண்மனையை நோக்கி செலுத்தினான். அரண்மனையில் ஆரம்ப வாயிலிலேயே வண்டியிலிருந்து இறங்கிவிட்ட பரணர் அவனை மேற்கொண்டு செல்லுமாறு பணித்து பக்கத்தில் இருந்த விடுதி ஒன்றில் புகுந்தார். சஞ்சயன் அரண்மனை பிரதான வாசலுக்கு சென்று வண்டியை காவலரிடம் ஒப்படைத்து மன்னரை காண வேண்டும் என்று காவலரிடம் சொல்ல, காவலர் அவனை அரண்மனை பிரதம நிர்வாகியிடம் அழைத்து சென்றனர். பிரதம நிர்வாகி, மன்னர் அவனை மாலைதான் பார்க்க முடியும் என்று சொன்னதையும் கேட்காமல் சஞ்சயன்
செய்தி முக்கியம் என்றார்.
என்ன முக்கியம் என்றாலும் இப்பொழுது மன்னரை பார்க்க முடியாது என்று திட்டமாக சொன்ன நிர்வாகி,
தூதர்கள் விடுதியில் தங்கியிரும், மன்னர் உம்மை பார்க்க சம்மதிக்கும் சமயத்தில் சொல்லி அனுப்புகிறேன் என்றார். கடல் வேந்தனிடமிருந்து ஓலை கொண்டு வந்திருக்கின்றேன் என்றான் தூதன் எரிச்சலோடு.
இதை கேட்டு நிர்வாகி துள்ளி எழுந்தார். இது ஏன் முன்னமே சொல்லவில்லை? இரும், மன்னரிடம் கேட்டு வருகிறேன் என்று அரண்மனைக்கு விரைந்தான். சில நிமிடங்களில் திரும்பி வந்து, உள்ளே செல்லுங்கள், மன்னர் இப்பொழுது உம்மை சந்திப்பார் என்று கூற சஞ்சயன் அரண்மனைக்கு நுழைந்தான். அரண்மனையில் அந்தரங்க அறையில் அவனை காண மன்னர் சித்தமாயிருந்தார். சஞ்சயன் உள்ளே நுழைந்ததும் அரியணை மஞ்சத்தில் அமர்ந்திருந்த மன்னர் தமது கையை நீட்டி,
ஒடும் ஓலையே என்றார்.
இந்த பாட்காஸ்டை உங்களுக்கு வழங்கிய நான் முருகன். உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் ஐடியின் மூலமாக தெரிவிங்க. மேலும் பல ஒளியோடை மற்றும் வானொலிகளை கேட்க சவுத் ரேடியோஸ் என்ற செயலியை பிளே ஸ்டோர் மற்றும் ஆப்பிள் ஸ்டோரில் தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் அன்பிற்கும் ஆதரவிற்கும் நன்றி.